கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே நம்ம தியானிக்கும்படியாக திறந்து கொள்ளப்பட்ட தேவ வேத வசனம் யோசுவா 24:14-23 வாசிப்போம். யோசுவா 24:14-23.
நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான்.
கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த மாலை வேளையிலே சர்க்கிள் அண்ட் த லைன், சர்க்கிள் அண்ட் த லைன் என்ற தலைப்பிலே உங்களுக்கு ஒரு சிறிய தாட்ஸை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே பேசுகிற அடியனுக்கும் கேட்கிறவங்களுக்கு உதவி செய்வாராக. சர்க்கிள் அண்ட் லைன், சர்க்கிள் அண்ட் லைன் எவ்வளோ பேருக்கு தெரியும்? சர்க்கிள் அண்ட் லைன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் சர்க்கிள்ன்றது ஒரு வட்டம், லைன்ன்றது ஸ்ட்ரைட் லைன். ஸோ சர்க்கிள் அண்ட் லைன்ற தலைப்பிலே உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். எட்டர்னிட்டி இஸ் அ ஹியூஜ் சர்க்கிள். நித்தியம் என்பது ஒரு பெரிய சர்க்கிளாக இருக்குன்றது பிரபிராணம் சொல்லுகிறார். எட்டர்னிட்டி இஸ் லைக் அ பேனரோமிக், இட் நெவர் எண்ட்ஸ். அது ஒருபோதும் முடிவதில்லை, அது கண்டினியூஸ் சர்க்கிளாக இருக்கிறது. பட் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் சர்க்கிள், அது முழுமையான ஒரு வட்டமாக இருக்கிறது. எட்டர்னிட்டி இஸ் அ பர்ஃபெக்ட் சர்க்கிள். லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் 1956 பிரபிராணம் இது மாதிரி சொல்லியிருக்கிறார். எட்டர்னிட்டி இஸ் லைக் ஏ பேனராமிக். பேனராமிக்ன்றது நம்மளே தள்ளி தள்ளி பார்க்க முடியும். இப்போ இருக்கிற பிக்சர்ஸில் எல்லாம் வந்து கேமராவில் பேனராமிக் பிக்சர்ஸ்ன்னு இருக்குது. பேனராமிக் பிக்சர்ஸ்னால் கண்டினியூஸாக, அது கண்டினியூவாக இருக்கும். ஒன் பிக்சர்ஸ் ஆஃப்டர் அனதர் பிக்சர், 360 degrees. இந்த ரூமை வந்து நம்ம 360 degrees நம்மளே பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்து நம்மளே சுற்றி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ பேனரமிக் என்று பிரபிராணம் சொல்லுகிறார். இந்த டேர்மை அப்போவே யூஸ் பண்ணியிருக்கிறார். எட்டர்னிட்டி இஸ் அ ஹியூஜ் பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, பாவம் விழுந்தபோது அந்த எட்டர்னிக் சர்க்கிளில் இருந்து ஒரு கேப் விழுந்தது. அந்த கேப் என்ன வந்ததுன்னா, அந்த கேப் மூலமாக ஒரு ட்ராப் வந்து இன்னொரு ஸ்மால் சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அந்த சர்க்கிள் வந்து இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். எட்டர்னிட்டி இஸ் அ ஹியூஜ் பர்ஃபெக்ட் சர்க்கிள், பட் இந்த ஸ்மால் சர்க்கிள் வந்து இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். நம்ம வேத வசனத்தினை பார்க்கும்போது அது தேவனுடைய அது ப்ரோக்ராமாக இருக்கிறது. வேத புத்தகம் தேவனுடைய ப்ரோக்ராமாக இருக்குது. 2 Timothy 3:16 வாசிப்போம்.
இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இட்ஸ் கிவன் பை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். அது தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அது குறைவில்லாதா இருக்குது, அது பர்ஃபெக்டாக இருக்கிறது. இட் வாஸ் கிவன் பை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். அது தேவனுடைய ஆவியினாலே, ஆவியின் அபிஷேகத்தினாலே, அந்த இன்ஸ்பிரேஷனாலே கர்த்தரை பரிசுத்தவான்கள் எழுதினார்கள் என்று பார்க்கிறோம். கிரீக் டெக்ஸ்டில் பார்க்கும்போது பைபிள்ன்றதுக்கு என்ன சொல்லப்படுறதுன்னா, தியோபினோஸ்டஸ் சொல்லப்படுது. தியோஸ் என்றால் காட், த வேர்டு அப்படின்னு சொல்ல பொருள்படுறது. ஃபினோஸ்டஸ் அப்படின்னா that means breath, swasithathu. Theos endradhu God's word. Phinostas endra sollapadudhu enna na, the breath, God breath, God's conception, God's idea, God oda inspiration. தேவனுடைய அது சொந்த சொந்தமான ஒன்று, சொந்தமான தாட், அது தேவனுடைய சொந்த ஐடியாவா இருக்கிறது, அது காடோட இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது, அது உத்வேகம்ன்ற தமிழ்ல பொருள்படுது, உத்வேகம். So author of the Bible is God who breathed it, inspired it, conceived it and authored it. தேவன் வந்து அந்த வேதத்தின் பைபிளோட ஆத்தரா இருக்கிறார், அவர் தான் அதை சுவாசித்தார் என்று பார்க்கிறோம். அவருக்குள்ள இருந்து வெளி வந்தது, அவர் தான் அதை உடையவராக இருந்தார், அவர் தான் அதுக்கு ஆத்தராக இருக்கிறார். பைபிள் வாஸ் ரிட்டன் பை ஹோலி மேன் ஆஃப் காட் ஹூ ஸ்போக், தே வேர் மூவ்ட் பை ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். தேவனுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தாவினால் மூவ், எப்படின்னா பரிசுத்தாவால் நிறைப்பப்பட்டு, பரிசுத்தாவினாலே அசைக்கப்பட்டு, ஆளுகை செய்யப்பட்டு அவர்கள் எழுதினார்கள் பார்க்கிறோம். கலாத்தியர் 1:11-12 வாசிப்போம். கலாத்தியன் 1:11-12.
மேலும் சகோதரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார்.
ஆமென். இயேசு கிறிஸ்துவே அதை நமக்கு வெளிப்படுத்தினார். பைபிள் என்பது என்னவா இருக்கிறதுனா, அது வெளிப்பாடினால் நான் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது, அது ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. தேவன் அதை வெளிப்பாடாக வைத்திருக்கிறார். All the Bible scriptures is God's breath, God as an author, and it was written by the people were moved by God. அப்படி என்றால் என்னன்னா, மூவ் பை காட் என்றனா, அவங்க வெளிப்பாட்டினால் அதை பெற்றுக்கொண்டு அதை எழுதினார்கள் பார்க்கிறோம். பைபிளில் பார்க்கும்போது 66 புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பழைய பாட்டிலே 39 புஸ்தகமும், நியூ டெஸ்டமெண்ட்ல 27 புஸ்தகங்களும் வாசிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இதில் முதலாவது 12 புஸ்தகங்களை நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு 5 புத்தகங்கள் வந்து அது லாவாக இருக்கிறது, அப்படியே கண்டினியூஸாக நம்ம ரூத் வரைக்கும் பார்க்கும்போது 12 புஸ்தகமாக இருக்குது. இந்த 12 புஸ்தகமும் வந்து அது ஹிஸ்ட்ரியாகவும் சொல்லப்படுது, அது ஹிஸ்ட்ரியாகவும் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 900-950 இயர்ஸாக அது எழுதப்பட்டிருக்குது. அது அது அந்த புத்தகத்தை விட நம்ம ஒரு சிறிய பிரீஃபை மட்டும் நான் சொல்கிறாங்க. ஜெனிசஸ் ஆதியாகமும் வந்து எதை சொல்லுகிறது என்றால், இட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் காட். காடோட சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சிருஷ்டிப்பின் தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். எக்ஸடஸை குறித்து யாத்திராகமத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் உண்மையிலவர், எதை குறித்து உண்மையிலவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். லேவியராகமத்தில் காட் இஸ் ஹோலி, தேவன் வந்து அவருடைய பிள்ளைகள் எப்போதும் பியூரா இருக்கணும்னு விரும்புகிறார், ஹோலியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தமது ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்பர்ஸ் எண்ணாகமத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, காட் இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ், அவர் ஜஸ்டா தேவனாக இருக்கிறார், அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். டியோட்ரானமி உபாகமத்தில் நம்ம என்று பார்க்கிறோம் என்றால், கம்மி பண்ணலாம், உபாகமத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அது உபாகம் என்பது 2 லாஸ், அங்கே கற்பனைகளும் கட்டளையும் அங்கே ரிவிஷன் பண்ணப்படுகிறது, அதுக்கு கீழ்ப்படிதல். ஜாஷ்வாவில் என்ன பார்க்கிறோம் என்றால், ஜாஷ்வா வந்து ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ் ஆஃப் காட், தேவன் கொடுத்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுதல். ஜட்ஜஸ்ல என்ன பார்க்கும்போது, ரைச்சஸ் ஆஃப் காட், ஜட்ஜஸ்ல பார்க்கும்போது அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. ஜட்ஜஸ் வந்து இட்ஸ் அ டைம் விச் பீப்புள் கோ ஃப்ரம் விக்டரி டு டிஃபீட், அதாவது பழையற்பாட்டிலே ஒரு இருண்ட காலம் என்று சொல்லப்படுவது எதுவென்றால், அது வந்து ஜட்ஜஸ் ஆக இருக்குது. புக் ஆஃப் ஜட்ஜஸ், ஜனங்கள் வந்து ப்ராமிஸ் லேண்டில் வந்தாங்க, இட்ஸ் அ விக்டரி டே. விக்டரி டேலேருந்து என்ன பண்ணாங்க, படிப்படியாக டிஃபீட் அண்ட் ட்ராஜடி, ஃபைனலி ட்ராஜடி நிலைமைக்கு போயிட்டாங்க. டிஃபீட்ன்றது என்னென்னா, தோல்விக்கு பிடிக்கப்பட்டு ரொம்ப பரிதாபமான மோசமான நிலைக்கு அவர்கள் சென்றார்கள். ஸோ அது ஜட்ஜஸ்ல பார்க்க, ரூத் புத்தகத்தை பார்க்கும்போது அங்கே ரிடெம்ப்டிவ் கேர் பார்க்குறோம். ரூத் என்ற மீனிங் என்னன்னா, கம்பேஷன், அங்கே காடோட கம்பேஷனை, ரிடெம்ப்டிவ் கேர், மீட்பை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது, இந்த புக்ஸில் இப்போ நம்ம ஜட்ஜஸை பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜட்ஜஸில் வந்து இட்ஸ் அ டார்க் டைம் ஆஃப் பீப்புள், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அது ஒரு டார்க்கான ஏஜஸாக இருக்குது. அங்கே என்ன பார்க்குறோன்னா, 7 சைக்கிள் ஆஃப் சின் பார்க்குறோம், 7 சைக்கிள் ஆஃப் சின் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகள் வந்து கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறாங்க, திரும்ப பாவத்தில் டெம்டேஷன்ல பாவத்துக்குள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வருது, திரும்ப தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, காட் என்ன பண்ணுறாரு, அவளை ரெஸ்டோர் பண்ணுகிறார். சோ இது ஒரு டைம் முடியல, இது கண்டினியூஸ் செவன் டைம்ஸ் வந்து இந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ்ல பார்க்கிறோம். ஜட்ஜஸ் சாப்டர் 1 and 2ல என்ன பார்க்கணும்னா, ஜாஷுவாவோட ப்ராமிஸ் லேண்டுக்கு வருகிறதையும் அங்க அந்த அவர்கள் எப்படி கமெண்ட்மெண்ட் ஒபே பண்ண வேண்டும் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது சாப்டர் 3-16 என்ன பார்க்கிறேன்னா, அவங்க டோட்டல் ஃபெயிலியரை பார்க்கிறோம், அவங்க தொடர்ந்ததாக தோல்வியை பார்க்கிறோம், முற்றிலுமாக எப்படி தோற்கடிக்கப்படுகிறார்கள். அங்கு ஜட்ஜஸை கொடுத்ததான சில ஜட்ஜஸ் எப்படி வருகிறார்கள் கொடுத்து பார்க்கிறோம். சாப்டர் 17-21 என்ன பார்க்கிறேன்னா, அங்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை, அங்கு வன்முறையை பார்க்கிறோம். அங்க வந்து என்ன பண்ணாங்க, இஸ்ரேவேலர்கள் முற்றிலுமா வந்து காணானியர்களாகவே மாறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை பார்க்கிறோம். சாப்டர் 1ல வந்து என்ன பார்க்கணும்னா, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லேண்டில் அவங்க காணானியர்களை அவங்க எதிர்கொண்டு அவங்க எக்ஸ்பேண்ட் ஆக வேணும், அதுக்காக கொடுக்கப்பட்டது. சாப்டர் 2 என்ன பார்க்கிறோம் என்றால், இஸ்ரேவில் என்ன பண்ணாங்க, அது இட்ஸ் ஒரு முழுமையான, அந்த புத்தகத்தோட முழுமையான சுருக்கமாக இருக்குது. நம்ம ஜட்ஜஸை நீங்கள் வீட்டில் போய் நல்லா கிளியராக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், அது ஒரு முழு சுருக்கமான ஜட்ஜஸ் புக்கை குறித்து ஒரு சுருக்கம் அந்த 2வது அதிகாரத்தில் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா விதமான பழக்கங்களையும், கானானுடைய ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாவற்றையும் அவங்க கற்றுக்கொண்டார்கள். அந்த இந்த புத்தகத்தை சாமுவேல் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ப்ராஃபட் சாமுவேல் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாமுவேல் ப்ராஃபட் நரேட்டர் என்ன சொல்றாங்க, அந்த எழுதியவர் என்ன சொல்லுகிறேன்னா, இட்ஸ் அ சீரியஸ் சைக்கிள் மூவிங் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி கீழ் நோக்கி வருகிறதை அவங்க பார்க்குறோம். அதாவது பிகர் சர்க்கிள், ஸ்மால் இட்ஸ் எலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலிக்ஸ்னா இந்த சூறாவளி போல இப்படி கீழ் வர்றது. ஸோ அது மாதிரி அந்த பார்க்குறோம். சாப்டர் 3:16-16 என்ன பார்க்குறோன்னா, அங்கே ஒரு மெயின் ஜட்ஜஸை பார்க்குறோம். ஒரு 3 main judges அங்கே காட் அனுப்புகிறார். அவர்கள் யார் என்றால், ஒத்தனியலை அனுப்புகிறார், ஏகவுத்து அனுப்புகிறார். அந்த 3வது அதிகாரத்தில் முதல் பகுதியிலே ஒத்தனியல், அந்த 2வது பகுதியிலே ஏகவுத்தை தேவன் அனுப்புகிறார். 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் தேபோராலையை வந்து நம்ம காட்சியில் பார்க்குறோம். அடுத்த நெக்ஸ்ட் அந்த 6வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் நம்ம அடுத்த 3 churches கண்டினியூஸாக நம்ம பார்க்கும்போது, அங்கே வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே போகிறார்கள் என்றதை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ 10வது அதிகாரமும் 12வது அதிகாரமும் என்ன பார்க்குறோம்னா, எப்தா என்ற ஒரு மனுஷனே நம்ம பார்க்குறோம். அந்த எப்தா வந்து ஒரு மலைவாழ் மனுஷனாக இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணா, ஆக்சுவலாக ஹிஸ்டோரியன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு லீடராக இருந்தான். ஆனால் வந்து அவன் வந்து காடை கொடுத்து அன்ஃபெமிலியராக இருந்தான் என்று ஹிஸ்டோரியன் சொல்லுகிறான். நான் சில இடங்களை விதமாய்ப்படுத்தேன். பட் நான் என்ன பார்க்குறேன்னா, அவன் வந்து ஆக்சுவலி எப்தா என்பவன் வந்து தேவன் வந்து அவனோடு இருந்தார் என்று நான் பார்க்குறேன். எப்தா வந்து தன் காரியங்கள் எல்லாம் கத்திரத்திலே சொன்னான்னு பார்க்குறோம். ஜட்ஜஸ் 11:11 வாசிப்போம்.
அப்பொழுது எப்தா கீலியாத்தின் மூப்பரோடே கூட போனான், ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான்.
எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே சொன்னான் என்று பார்க்கிறோம். சோ நம்ம வந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சந்நிதியிலே நம்ம சொல்ல வேண்டும். ஆமென். அன்னால் எப்படி தன் இதயத்தெல்லாம் தேவனுடைய இதயத்தில் ஊற்றினாலோ அதே போல எப்தா வந்து தன் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனத்தில் சொன்னான். எப்தா மீது அந்த 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, எப்தா மீது கர்த்தருடைய தேவ ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஸோ அங்க வந்து எப்தா என்ற ஒரு கேரக்டர் பார்க்கிறோம். 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் சாம்சனை குறித்து பார்க்கிறோம். சாம்சனுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே வாக்குதத்தமா இருக்கிறது. அவனுடைய பிறப்பு ஒரு வாக்குதத்தம், அவனுடைய லைஃப் ஃபுல்லாவே தேவன் வாக்குதத்தமாய் தந்திருக்கிறார். நல்ல ஒரு பேரண்ட்ஸ் கீழே அவன் வளர்க்கப்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். 17வது அதிகாரம் 26வது அதிகாரம் வரைக்கும் என்ன பார்க்குறேன்னா, அதுதான் ஃபைனல் செக்ஷன் ஆஃப் த புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் புத்தகத்துடைய ஃபைனல் செக்ஷன். 17வது அதிகாரத்திலிருந்து 26வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே 2 காரியத்தை பார்க்குறோம். ஒன்று, 17-18வது அதிகாரத்தில் மீகா என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம். 19:21 ஒரு ஃபைனல், ஒரு ட்ராஜடிக்கான ஒரு ஸ்டோரியை நம்ம பாசிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஜட்ஜத்தோட புக்கோட ஒரு சுருக்கமாக இருக்கிறது. ஸோ இப்போது நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் ஒன்னாம் அதிகாரத்தை 21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பெனியமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசேரியும் துரத்தி விடவில்லை, ஆகையால் எபூசேர் இன்னால் மட்டும் பெனியமின் புத்திரர் கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள், முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுகாரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழி அவளுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டத்தில் உள்ளவர்களை பட்டய
கறிக்கினால் 27
மனாசே கோத்திரத்தார் பெத்சயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும்.
இது ஆக்சுவலி இப்படி தொடர்ந்து படிச்சுட்டே போனா வந்து will get bored. So ஏன்னா அங்க என்ன பாக்குறோம்னா, மனாசே கோத்திரத்தார் வந்து யாரை வந்து அவங்க தோற்கடிக்கல, எப்ராஹிம் கோத்திரத்தார், செபுலோன் கோத்திரத்தார், ஆஸ்ரே கோத்திரத்தார், நப்தலி கோத்திரத்தார், இவங்கெல்லாம் அவங்க குறிச்சு பார்க்கும்போது அந்த எமோரியர் வந்து தான் புத்திரர் எவிதாமல் அவங்க பள்ளத்தாக்கில் இறங்க விடாமல் அவங்க தடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எதுக்காக இந்த வசனம் இங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுனா, தேவன் அதை ஒரு காரணத்துக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா, ஏன்னா இந்த கடைசி காலத்தில் வந்து அது நமக்கு ஒரு பேட்டர்னாகவும் இருக்கிறது. இந்த இடத்தெல்லாம் வந்து அது ஒரு அந்த ஒரு ஒவ்வொரு ட்ரைபோட தனிப்பட்ட திறன் அங்க பார்க்கிறோம். என்ன திறன்னா, தங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியிலே அவர்கள் தோல்வியை கண்டார்கள். நம்மளோட வாழ்க்கையில பார்க்கும் போது வி ஆர் அ விக்டரி சர்டன் பிளேஸ், சில பகுதியிலே நம்ம விக்டரி இருப்போம், வெற்றி பெறுவோம், சில பகுதியில டிராஸ்டிக் ஆன தோல்வி இருக்கும். ஸோ அதே போல் தான் ஜட்ஜஸ். இந்த ஜட்ஜஸ்ல பார்க்கும் போது என்னன்னா, சில பட்டணங்களை அவர்கள் ஜெயித்தார்கள், சில பட்டணங்களில் அவங்க ஜெயிக்க முடியல. அதுதான் வந்து ஜட்ஜஸா இருக்குது. ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 17:6 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 17:6.
நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்.
This is the key word. இந்த வேர்ட் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் தி புக்ல வந்து பார்க்கும்போது, எஸ்பெஷலி கடைசியா வந்த ஒரு 4 இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 4 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப. There is no king. உண்மையிலே அவங்களுக்கு கிங் இல்லையா? கிங் இருந்தாரா இல்லையா? கிங் இருக்கிறார். ஆனால் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கிங் இல்லைன்றது அவங்க யூஷுவல் லைஃப்பில் அவங்களுக்கு அப்படி தெரியுது. தேவன் அவங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆனால் வந்து இங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னா, இன் தோஸ் டேஸ் தேர் வாஸ் நோ கிங் இன் இஸ்ரேல், எவ்ரி மேன் டிட் தட் விச் வாஸ் ரைட் இன் இஸ் ஓன் சைட். இது ஒரு கீ வேர்ட்ஸாகவே அங்கே போட்டிருக்கிறது, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறது. நம்ம வந்து ஜட்ஜஸ் புக்கை நம்ம எல்லாரும் படித்திருக்கலாம், ஓரளவு படித்திருக்கலாம். சில சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு கூட இதை குறித்து தெரியும். எப்படின்னா, சாம்சன் லைஃபை நம்ம ஸ்டோரியாக சொல்லப்பட்டிருக்கோம், சாம்சன் டெலைலா, கிதியோனை குறித்து நம்ம சொல்லியிருப்போம், தேபோரா, பாராக், இவங்கெல்லாம் வந்து எப்படி ஜெயம் கொண்டார்கள் என்பதை குறித்து, இதை குறித்து ஓரளவுக்கு சுருக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த என்டையர் புக்கில் வந்து இந்த கான்ஸ்டன்ட் மெசேஜ் வந்து ரிப்பீட் ஆகுது. என்னென்னா, தேர் இஸ் நோ கிங் இன் தோஸ் டேஸ், அவங்களுக்கு ராஜா இல்லை என்று பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்கவுங்க தன்னுடைய ஓன் வழியில், தன்னுடைய சொந்த வழியில அவங்க செல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து தே ஹாவ் நோ அப்சல்யூட், தே ஹாவ் நோ அத்தாரிட்டி, தே ஹாவ் their own moral authority, their own moral interpret to life. அதாவது தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே வந்து அதை வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. நம்ம செய்யறது தப்பா ரைட்டான உங்களுக்கு தெரியாது, தாம் செய்யறத குறித்து தங்களே வந்து அவங்க நீதியாக அதை மாற்றிட்டு அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வந்து அதிகாரத்தை வந்து தன் வாழ்க்கையோட அதிகாரத்தை அவங்களே வியாக்கியானம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அவங்க இந்த அது மாத்திரம் இல்லாமல் என்ன பார்க்குன்னா, பீப்புள் ஹூ ஹாஸ் லிட்ரலி எக்ஸால்டட் தாட், அவங்களுடைய தாட்டில் வந்து என்ன வந்து ஒரு பெரிய காரியம் இருந்ததுன்னா, அவங்க சிந்தையில் வந்து தன்னை தேவனாக உயர்த்தினார்கள் அவங்களுக்கு. பிகாஸ் தேர்ஸ் நோ கிங், அவங்க வந்து யாருமே அதிகாரம் இல்லை அவங்க மேலே. ஸோ அவங்க செய்யறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சிந்தையில் என்ன எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க தன்னைத்தானே தேவனாக உயர்த்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே சிந்தையிலே அவிதமாக இருந்தது. இந்த கடைசி காலத்தில் போலவே நியாயபதி காலத்திலையும் வந்து எப்படி இருந்ததோ அதே போல தான் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் மனுஷங்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க தான் அவங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் சொற்ப காலம் வந்து அவங்களுக்கு பதவி கொடுக்கப்படுது. அவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, தேவன் ஒருவர் உண்டு என்று அறியாதபடிக்கு தான் சொந்த வழியிலே தனக்கு சொந்த எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் வந்து நாட்டை வழிநடத்துக்கிறது. அது வந்து ரொம்ப மோசமான காலமாக இருக்குது. அதே போலதான் சர்ச்சஸ் காலத்திலையும் நியாயாதிபதி காலத்திலையும் அவிதமாக இருந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் வெளியே கொண்டு வந்தார். அந்த இனிக்யூட்டி ஆஃப் ஆமரேட்ஸ் இட்ஸ் ஃபுல். தேவன் வந்து ஆபிராமுக்கு வாக்கு அளித்திருந்தார். எப்போது அந்த எமரோடைய அக்கிரம் நிறைவாகும் போது அதுதான் கரெக்ட் சீசன் ஆண்டவருக்கு தெரியுது. அந்த கரெக்ட் சீசன்ல ஆண்டவர் வந்து அவளை வெளியே கொண்டு வந்தார். தேவன் வந்து எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஒரு எய்ம்லெஸ்ஸா இல்லை. நமக்கு வந்து சில காரியங்களில் நம்ம வந்து எய்மே இல்லாதவர்கள், எய்மே இல்லாமல் நிறைய பேர் இருப்போம் வாழ்க்கையில, எய்மே இல்லை. ஆனால் தேவன் வந்து அப்படி ஒரு எய்ம் இல்லாத மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு டைம் அண்ட் சீசனை வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம் அண்ட் சீசனை வைத்திருக்கிறார். இந்த இது எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த டைமில் கொண்டு வர வேண்டும் என்று வைத்திருக்கிறார். எந்த டைமில் செவன்த் மெசஞ்சரை அனுப்பணும், எந்த டைமில் பாடி சேஞ்சை கொண்டு வரணும், ஆமென், எந்த டைமில் ராப்சரை கொண்டு வரணும், தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? மெய்யாகவே அவருக்கு தெரியும். ஸோ தேவன் வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் அண்ட் சீசனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ ஜனங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டு வந்து ஃபைனலாக அவங்களுடைய ப்ராமிஸ் லேண்டில் செட்டில் ஆகும்போது அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து கானான் வந்து கானான் தேசம் ஒரு சச்ச கரப்ட் லேண்டாக இருந்தது. அங்கே கானானுடைய அவங்க நடவடிக்கைகள், அவர்கள் விக்கராதனை முறைகள் எல்லாமே பார்த்தோன்னா இட்ஸ் அ டோட்டலி கரப்ட் லேண்டு. தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கானானியருக்கு ஒரு பனிஷ்மெண்டாக கொண்டு வருகிறார். ஆமென். இஸ்ரேல் ஜனங்களை எதுக்காக கொண்டு வருகிறார்? கானானியரை அந்த தேசத்திலிருந்து முற்றிலுமாய் துரத்தி விடும்படியாக அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்டாக தேவன் அவளை கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அங்க ஆதியாகமம் 15:16-21 வாசிப்போம்.
நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார்.
சோ எமோரியருடைய அக்கிரமம் வந்து இப்ப நிறைவு ஆயிற்று. ஆண்டவரும் அங்க கொண்டு வந்துட்டார். இப்போ தேவன் என்ன சொல்லுறாருன்னா, அவளை கம்ப்ளீட்டா வந்து அந்த தேசத்திலிருந்து அவளை துரத்தி விட வேண்டும் என்று சொல்கிறார். என்ன ஆகமம் 33:51 வாசிப்போம். 33:51 வாசிப்போம்.
அழித்து அவர்கள் மேடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விட்டு அதிலே குடியிருக்க கடமீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன்.
ஆமென். இப்போ இங்க சொல்லப்பட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எண்ணாகமத்துல 33:51-53 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த தேசத்திலே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு கொடுத்து வைக்கப்பட்டது, அதில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் முற்றிலுமாய் வந்து நிர்மூலம் பண்ண வேண்டும், எல்லா விக்கிரங்களையும் அழித்து விட வேண்டும், எல்லா விதமான பிக்சர்ஸ் டெஸ்ட்ராய், ஆல் த பிக்சர்ஸ் டெஸ்ட்ராய், ஆல் த மாடர்ன் இமேஜஸ் கம்ப்ளீட்லி ஹனிஹலைட், முற்றிலுமாக அதை வந்து நீங்கள் அதை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். உங்களுக்கு வந்து தேவன் வந்து உங்களுக்கு கூட இருக்கிறார். ஏனென்றால் தேவன் இது எப்படி வனாந்தரத்தில் உங்களை நடத்தி வந்தார், தேவன் தாமே தன்னுடைய பில்லர் ஆஃப் கிளவுட்னாலையும் பில்லர் ஆஃப் ஃபயர்னாலையும் அக்னி சமுத்திரத்தில் அவளை மேக சமுத்திரம் அவளை வழிநடத்தி வந்தார். அவளுக்கு மன்னாவை தந்தார், அவளுக்கு காடைகளை அனுப்பினார், எல்லாவற்றையும் தந்தார். இப்போ இந்த கடைசி இப்போ இந்த இங்கே வந்தபோது அவங்க என்ன பண்ணுன்னா, இவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்களை செய்த தேவன் அவ்வளோ கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினார். நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன், நான் என்னுடைய லைஃபை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆமே. நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்கார், அவரோட லைஃபையே தந்திருக்கிறார். இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஹோலி ஸ்பிரிட், இட்ஸ் நாட் அ கிஃப்ட். நம்மளுக்கு வந்து கிஃப்ட் மட்டும் இல்லை, நமக்கு கிவரே கொடுத்திருக்கிறார். ஆமே. நம்மளுக்கு கிவரே கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம முற்றிலுமாக வந்து அவங்கள டிஸ்போசஸ் பண்ணணும், முற்றிலுமாக அதை நீக்கிவிட வேண்டும். அதுதான் தேவன் சொல்ல தேவன் சொன்னது. அது மாத்திரம் இல்லாமல் என்னன்னா, உங்க பிள்ளைகள் அதை அறியாது இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஜனங்கள் இருந்தாங்க, இப்படி ஒரு ஜாதி இருந்தது, இப்படி ஒரு வழிபாட்டு முறைகள் இருந்தது என்பதை உங்களுடைய பிள்ளைகள் அறியாதிருக்க வேண்டும். டெவில் டசன்ட் ஹாவ் எனி பிளேஸ் இன் யுவர் மைண்ட். நம்ம மண்டல நம்ம சிந்தையில ஒரு சின்ன இடத்தை கூட டெவில் பொசஸ் பண்ணிருக்க கூடாது. அவன் முற்றிலுமா வந்து அது நிகரே அதை வந்து முற்றிலுமா வந்து அவனை தள்ள வேண்டும். ஸோ நம்ம பாடி மைண்ட் ஸ்பிரிட் எல்லாமே வந்து ஹோலி குஸ்ட்னால 100% வந்து ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஸோ அப்படிதான் இருக்க வேண்டும் என்பிருக்கிறார். ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிறிய வயசில் நான் கேள்விப்பட்டது. ஒரு ஒரு பெரியவர் வந்து ஒரு வீடை வாடகைக்கு விடுகிறார். என்னன்னா ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கு, இன்டீரியர் நல்லா பெயிண்டட், ஒரு வாடகைக்கு விடுகிறாரு. வாடகைக்கு வரும்போது ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான். ஸோ குடியிருக்கிற வராங்க. வந்த உடனே அந்த வீட்டில் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லாம் செட்டில் ஆகிடுத்து, வாடகைலாம் சொல்லியாச்சு, அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. அங்கே வந்து ஒரே ஒரு ஆணி மட்டும் இருக்குது. ஸோ அந்த குடியிருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாரு, இந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், மற்ற வீட்டில் வந்து ஃபுல்லாக உங்களது தான், நீங்கள் தான் வந்து இந்த வீடு ஃபுல்லாக அனுபவிக்க போகிறீங்க. நான் வந்து இந்த பக்கம் இந்த வீட்டில் வந்து வேறு எதுவுமே என்ன வந்து எனக்கு சொந்தம் கொடுக்க மாட்டேன், எதுவுமே நான் அதுக்கு பண்ண மாட்டேன், இந்த ஆணி மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆணி மட்டும் வச்சுக்கு. அவங்களுக்கு வந்து ஆணி தானே, ஒரு ஆணினால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பழைய கொடையை எடுத்துகிட்டு வர்றாரு. அது பாதி ஓட்டையாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஹாலில் லிவிங் ரூமில் நல்லா பெயிண்டிங் எல்லாம் எல்லாம் மாட்டி எல்லாம் க்ளீனாக இருக்குது, லிவிங் ரூமில் இருக்குது. அந்த ஆணியில் வந்து அதை மாட்டி வைக்கிறார். அந்த வீட்டுக்கே அது ரொம்ப ரொம்ப அது மோசமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஒரு பழைய பையை எடுத்துகிட்டு வந்து மாட்டுறார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து அதில் மாட்டுக்கிறார். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, டெவிலுக்கு ஒரு சின்ன பிளேஸ் கொடுத்தா போதும், ஒன் ஆஃப்டர் என்ன ஆகும்னா நம்ம ஃபுல் அந்த வீட்டையே வந்து கரப்ட் ஆகிடும். ஆமே அந்த வீட்டுக்கே வந்து அழகே அது கெட்டு போகுது. கிவ் நோ பிளேஸ் டு டெவில். யாக்கோபு 4:7 வாசிப்போம். யாக்கோபு 4:7,
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவங்களை விட்டு ஓடிப்பவான். இப்போ நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலனா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நுழையத்துக்கு தான் பார்ப்பான். அப்போவே வந்து அந்த ஆணியை வேண்டாம், நீங்கள் கையோடு எடுத்துன்னு போயிடுங்கன்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம இந்த பழைய கொடைய வேண்டாம், பழைய பைய வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியவளாக இருக்கிறோம். ஐ மீன் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரைபு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டான லைஃப் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுனாலே இப்போ நம்ம ஒரு ஒரு விசுவாசிக்கு ரொம்ப கம்ஃபர்டான பிளேஸ் வந்து அதே சமயத்தில் ரொம்ப டேஞ்சராகவும் இருக்குது. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்கன்னா யூ ஆர் என்ன டேஞ்சரஸ் பொசிஷன். நம்ம ஒரு டேஞ்சரஸ் சூழ்நிலையில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா கம்ஃபர்ட் பொசிஷனில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ரொம்ப லேசியாக இருந்துருவோம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். ஸோ நம்மளுக்கு எல்லாமே கம்ஃபர்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடுறதுனால பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லணும்னா, அங்கே ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களை உங்களை விட்டு திரத்த வேண்டும் சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, என்னாகமோ 33:55 வாசிப்போம். 55:56, அப்படி இல்லை
தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்போது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார்.
போதும். அதாவது இவங்க என்ன சொல்லப்படுதா, நீங்க அப்படி துரத்தவில்லை என்றால் அவங்களுக்கு கண்களுக்கு முள்களும் விழாவிலே கூறுகளுமாயிருப்பார்கள். அது அதே மாதிரி தான் அந்த ஜட்ஜஸ்ல நடந்தது. ஸோ இங்கே பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த லேண்டை வந்து அவங்க ஃபுல்லாக விக்டரி பண்ணாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே அவங்களுக்கு வந்து கண்களுக்கு முள்களும் விழாக்களே கூறுகளுமாய் அது மாறினது என்பதை பார்க்குறோம். ரியல் விக்டரி வந்து எதை குறிக்கிறதுனா, ரியல் விக்டரி நாட் ஓன்லி காங்கரிங் ஸ்டெப் பை ஸ்டெப், அது மட்டும் ரியல் விக்டரி கிடையாது. ரியல் விக்டரி வந்து ஹோல்டிங் த கிரவுண்ட். அது வந்து கிரவுண்டை வந்து நம்ம அதை சேஃபாக பார்த்துக்கிறதும் இட்ஸ் எ விக்டரி தான். அவங்க அதை பார்த்துக்கொள்ளலை. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸில் வந்துட்டாங்க. இப்போ பொசிஷன் பண்ணணும். இப்போ வந்து தேவன் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறார், அவங்க அதை பொசஸ் பண்ண வேண்டும். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பொசஸ் பண்ணாமல் லேசியாக இருந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் லைஃபை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யோசுவா நாட்களிலும் 30 நாட்களிலும் வந்து ஜெயமான லைஃபை செஞ்சாங்க. யோசுவா ஞாதிபிகள் 2:7 வாசிப்போம்.
அதுக்கப்புறம்
வந்து அவங்க வந்து நல்ல விக்டரி லைஃப் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜட்ஜஸ்ல வந்து அதுக்கப்புறம் வந்து பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது,
அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவருக்கு பின் எழும்பிற்று.
பாத்தீங்களா, ரொம்ப சேடான வேர்ஸ். ரொம்ப இது வந்து இந்த புத்தகத்திலே வந்து ரொம்ப சேடான வேர்ஸா இருக்கு. தேவன் வந்து அவங்கள ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு ப்ராமிஸ் பண்ணி அந்த ப்ராமிஸை நிறைவேறதுல ஒரு ஜனத்தை ஒரு கொஞ்சம் ஒரு ஒருத்தராக இருந்த ஆபிரகாமே மல்டிபிள் பண்ணி ஒரு ஜனக்கூட்டமாக வந்து ஒரு நேஷனாக உருவாக்கி அவளை தன்னை ஓங்கி பேத்தினாலும் பலத்தை கடத்தினாலும் அற்புத நடனங்களும் செய்து அவளுடைய கீர்த்தி எல்லாம் எல்லா தேசங்களையும் பரவ செய்து அவளை கொடுத்த பயம்பத்தை வந்து எல்லா தேசங்களும் உண்டு பண்ணி இந்த கானான் தேசத்துக்கு வந்து அவங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்த போது என்ன ஆச்சுன்னா, அவங்க தேவனை அதி அறியாத சந்ததியாக இருக்கிறார்கள். தேவனை அறியாத ஒரு சந்ததியாக எப்படி இப்படி மாறினாங்க? தேவனை அறியாத சந்ததியாக மாறினாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபால்ஸ் வர்ஷிப், அந்த அந்த கானானுடைய தெய்வங்களையும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம்.
அறியாது போய்
அவங்க அந்நியர் தேவர்களே அவள் தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து என்னன்னா, ஸோ அது எவ்வளவு விதமா அவங்க வந்து ஜட்ஜஸ் ஏஜ்ல அவங்க எப்படி கரப்ட் ஆகிறாங்க. இந்த ரெண்டாம் அதிகாரம் ஒரு சுருக்கம், இந்த முழு ஜட்ஜஸ் புத்தகத்தோட ஒரு சுருக்கத்தை சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் மூணாம் அதிகாரத்திலிருந்து அது கண்டினியூ ஆகுது. ஸோ அவங்க வந்து அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் போதுனா, இது வந்து ஒரு சுழற்சி, ஒரு சர்க்கிளா இருக்கிறது. இப்போ தேவன் வந்து டெலிவரன்ஸ் அனுப்புகிறார். அவங்களுக்கு வந்து மெசபத்தோமியாலேருந்து எதிர்ப்பு வரும்போது அவங்க ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, ஒத்னியல் என்ற ஒரு ரட்சகனை அனுப்புகிறார். மோப், அம்மோனியல், அமலேக்கியர் வரும்போது தேவன் வந்து ஏகோத் என்ற ஒரு ரட்சகனை அனுப்புகிறார். கானானியர்கள் அவளுக்கு ரூமாய் வரும்போது 20 வருஷம் வந்து கானானுடைய ஆப்ரேஷனில் இருந்தாங்க. அப்போது வந்து தேவன் வந்து பாராக், தேபோராவை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் ஒரு 40 இயர்ஸ் வந்து ரெஸ்ட் ஆகுது. திரும்ப வந்து அம்மோனியர்கள் வந்து 18 வருஷம், சாரி மீதியானர்கள் ஒரு 7 வருஷம் வருகிறார்கள். மீதியர்கள் 7 வருஷம் வரும்போது தேவன் வந்து கிதியோனை அனுப்புகிறார் அங்கே 40 இயர்ஸ். அதுக்கப்புறம் சில மைனர் ஜட்ஜஸ் அனுப்புகிறார், தோலா சேர் என்ற மைனர் ரட்சகர்களை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அம்மோனியர்கள் 18 வருஷம் வந்து அம்மோனியர்கள் வந்து திரும்ப வந்து அவங்கள ஆளுகை செய்கிறார்கள். அப்போதான் வந்து தேவன் வந்து எப்தான் வரை அனுப்புகிறார். அங்கே திரும்ப வந்து 6 வருஷம் வந்து ரெஸ்ட் இருக்கிறது. திரும்ப பெலிஸ்டியன்ஸ் வரும்போது சாம்சனை அனுப்புகிறார். ஸோ விதமாய் பார்க்கும்போது தேவன் வந்து ரட்சகர்களை, இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன, ரட்சகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தேவன் வந்து இவர்களாக வந்து ஆனா நமக்கு வந்து ஒரு சேவியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வந்து நம்மளுக்கு ரியல் சேவியரா இருக்கிறார். ஆமே, நமக்கு ஒன்லி ஒன் சேவியர் தான் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒன்லி ஒன் சேவியரா இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் வந்து தேவன் வந்து தன் அனாயிண்டிங்கை தந்து அந்த காலத்துல அவங்களுக்கு இருக்கிற அவங்க மேல இருக்கிற அந்த ஆபரேஷன்ல இருந்து அவங்க வெளிவரும்படியாக தேவனுக்கு அந்த அவளுக்கு அனாயிண்ட் பண்ணி அவளை வெளியே கொண்டு வருகிறார். பிரணாமை பார்க்கும்போது அவருக்கு வந்து God வந்து கிஃப்ட் கொடுத்திருந்தார். பிரபிரணாமால ஒரு ஜோரத்தை கூட சுகமாக்க முடியாது. பிரபிரணாம் இஸ் நாட் அப்சல்யூட். அவர் வந்து அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்ற எல்லா வார்த்தைகளும் அப்சல்யூட் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. பைபிள் இஸ் அப்சல்யூட். ஆமே. ஸோ அவர் வந்து தேவன் வந்து தேவன் மனுஷன் மூலமாக தேவனுடைய கிருபியின்படி இரக்கத்தின்படி தெய்வீக சுகம் என்ற சுகம் அளிக்குதல் என்ற வரமானது அவர் கொடுக்கப்பட்டது. ஆமேன். பிரணாம் இஸ் நாட் அ ஹீலர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து அந்த வெசலை வந்து யூஸ் பண்ணுகிறார். தட்ஸ் வை நம்ம வந்து அதனால்தான் வந்து நம்ம ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து புல்பேட்டில் பின்னாடி இருந்து நம்மளை கடந்து கொள்கிறவரும் நம்மளுக்கு வந்து வார்த்தை போதிக்கிறார் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஒவ்வொரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் நம்முடைய மோசமான நேரங்களில் நமக்கு ஆலோசனை கொடுக்கவும் நமக்காக ஜெபம் பண்ணவும் நம்மை எப்படி அதுலேருந்து விடுதலையாக்குறது குறித்து தானே ஆலோசனையும் தேவன் கொடுக்க முடியாத போதகரை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிதியோனை குறித்து பார்க்கிறோம். கிதியோன் வந்து கிதியோனை தேவன் அனுப்புகிறார். அந்த உங்கள் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிதியோன் வந்து எவ்விதமாய் தேவன் அனுப்பி அங்கே எவ்விதமாக வந்து அவங்களுடைய ஆர்மிஸ் அவர் குறைத்து எவ்விதமாக வந்து அந்த அந்த மீதியான மேலே எவ்விதமாக ஜெயம் காண்கிறான்னு பார்க்குறோம். அங்கே வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணினாங்கன்னா, கிதியோனை வந்து ராஜாவா ஆக்கிடலாம், நீரும் என்னுடைய பிள்ளைகளும் எங்களை ஆளுகை செய்வீர்களாக என்று சொல்லுகிறாங்க. நியாயாதிபதிகள் 8:22 வாசிப்போம்.
அப்பொழுது இஸ்ரேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீரைகளை மீதியானர் கைக்கு நீங்களாகி விட்டபடினால் நீருமுடைய குமாரனும் உடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோ, நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான்.
ஸோ இங்கே கத்தரே உங்களை ஆளுவார்களாக, நானும் ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டார்கள், கத்தரே உங்களை ஆளுவார்கள் என்று கிதியோன் சொல்கிறார். கிதியோன் சொன்னது ரைட் தான். ஸோ ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணி வச்சுட்டான். ஸோ அதனால வந்து பீப்புள் வந்து திரும்பவும் டவுன் சைக்கிள், திரும்ப வந்து டவுன் போயிட்டாங்க. திரும்ப வந்து தேவன் வந்து என்ன பண்ணுறான்னா, எப்தாவை எழுப்புகிறார். அதுக்கப்புறம் வந்து சாம்சனை கொண்டு வருகிறார். சாம்சன் வந்து என்ன பண்ண முடிகிறான்னா, பெலிஸ்தர்களின் நாட்களிலே சாம்சனை கொண்டு வருகிறார். சாம்சன் வந்து பார்க்கும்போது பிரணாம் என்ன சொல்கிறாருன்னா, சாம்சன் வந்து ஒரு ஆர்டினரி மேன் தான். அவனுக்கு பெரிய மசில் அந்த மாதிரிலாம் பெரிய ஜாயிண்ட் மாதிரி இல்லை. அதனால தான் வந்து தெலைலா வந்து என்ன கேட்குறான்னா, உன் பலன் எங்கே இருக்குது, அவளுக்கு தெரியல எங்கே இருக்குன்னு. அவன் பார்க்கும்போது சாதாரண ஒரு மனுஷன் போல இருக்கிறான். பட் வந்து அவன் வந்து ஒரு ஹீமேன் போல அந்த பவர் இருக்குது, பட் ஷீ வீக்னஸ், அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ சாம்சன் வந்து ஸ்டோரி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன்றதை பொறுத்து இல்லை, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹியூமன்றது பற்றி இல்லை. சாம்சன் ஸ்டோரி எதை குறிச்சதுன்னா, ஒரு எவ்வளோ வீக்கான ஹியூமன் சாம்சன் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் அனாயிட்டிங் கால், தேவ ஆவி இல்லைன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ வீக்காக இருக்கிறான் என்பதை நம்ம சாம்சன் ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம். பிரணாம் சேஸ் ஃபீஸ்டின் சர்ச் ஏஜஸில் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுது. அங்கே மட்டும்தான் அது அடைந்தா, இப்போ செவன் சர்ச்சிஸ்லேயும் அதே தான் இருக்குது. செவன் சர்ச்சிஸில் இவனை பார்க்கும்போது தேவன் வந்து ஒரு மெசஞ்சர் அனுப்புகிறார், ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கூட்டமான மனுஷர்கள் வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆக போகுது, திரும்பவும் ஒரு மெசஞ்சரை அனுப்புகிறார். சிமர்னா சபையில் இரேனியஸ் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் மார்டின் அனுப்புகிறார். கொலம்பா, லூத்தர் வெஸ்லி, பிரபிராணாமை அனுப்புகிறார். ஸோ இந்த ஏஜஸ்லாம் பார்க்கும்போது அந்த 7 சபை காலங்களில் அந்த மெசேஜர் இருக்க வரும்போது அங்கே ஒரு ரிவைவல் வருகிறது. திரும்பவும் என்ன ஆகுதுன்னா, அது இருளின் அந்த இருளானது மக்கள் மேலே வருகிறத பார்க்குறோம். இது தொடர்ச்சியான ஒரு சுழற்சி, இது வந்து கான்ஸ்டன்ட் சைக்கிள். இது கான்ஸ்டன்ட் சைக்கிள்ஸ் எப்படி இருக்குன்னா, டவுன்வர்ட்ஸ், ஃபஸ்ட்டு பெட்டராக இருந்து லோவராகி வந்துட்டே இருக்குது. இது வந்து ஒரு பேட்டர்னா இருக்குது. ஜட்ஜஸ் லைஃப் வந்து ஒரு பேட்டர்னா இருக்கு. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நம்ம விதமான நம்ம பேட்டர்ன் உடையவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய லைஃப் எப்படி போவோம், டவுன்வர்ட்ஸ் போவோம். நம்ம வந்து ஜட்ஜஸ் லைஃபை போல நம்ம இப்போ ரிவைவலாக இருக்குது, சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப ரிவைவலாக இருக்குது. அதுக்கப்புறம் மண்டே ஆன உடனே கொஞ்சம் டவுன் ஆகுது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகுது. திரும்ப வந்து நம்ம பாவத்தில் விழ வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுக்கப்புறம் கத்தரை நோட்டி மன்றாடுறது, திரும்ப வந்து ஆண்டவர் வந்து நம்மளை பாவத்தை மன்னித்து திரும்ப அந்த ரெஸ்டோர்ட் ரிவைவல் லைஃப்க்கு கொண்டு வருகிறார். திரும்ப என்ன ஆகுது, திரும்ப பாவமான சூழ்ச்சிக்கு நம்ம போக வேண்டிய நிலைமை வருகிறது. இப்படி வந்து ஜட்ஜஸ் பேட்டர்னில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, கான்ஸ்டன்ட் சைக்கிள்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போது இது ஒரு ரவுண்ட் அபவுட் போல, எப்படின்னா இப்போ டிராஃபிக்கில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ரவுண்டானான்னு நம்ம சொல்கிறோம். ரவுண்டானான்றது ரவுண்ட் அபவுட். அங்கே என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து போரூர்லேருந்து சாரி வடப்பள்ளிலேருந்து ஒரு ரோடு போகுது, போய் கத்திப்பாறை ஜங்ஷனில் ஒரு சுழற்சி இருக்குது. சுழற்சி வந்து ஸ்பிளிட் ஆகணும். ஸோ அப்படி ஸ்பிளிட் ஆனால் அடுத்த டைரெக்ஷன் நம்ம போகணும். அப்படி போகாமல் நம்ம அங்கேயே சுற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும். ஸோ தேர் இஸ் நோ அந்த பர்பஸே இல்லை, லைஃப்பில் ஒரு பர்பஸே கிடையாது. ஸோ அதே போல் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கையில் பர்பஸே கிடையாது, எய்மே கிடையாது. டெய்லி ரொட்டீன் லைஃப், காலையில் எழும்புறது, சாப்பிட்றது, மதியானம், திரும்ப வந்து நைட் தூங்குறது, திரும்ப காலையில் எழுந்திருக்கிறது. நமக்கு வந்து இப்படி சிலருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். சில பேர் வந்து ஜாபுக்கு போகிறவங்களா இருந்தால் டெய்லி காலையில் ஜாப் போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும், தூங்கணும், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரணும், திரும்ப வந்து சர்ச்சில் வந்து கத்திர ஆராதிக்கணும், திரும்ப வந்து நம்ம மண்டே வந்து திரும்ப ஜாபுக்கு போகணும். இது கண்டினியூஸா இதே போல போயிட்டு இருக்குது, ப்ராக்ரஸிங்கே இல்லை. ஆமென். இது ப்ராக்ரஸே இல்லை. ப்ராக்ரஸ் இல்லைன்னா பர்பஸே கிடையாது. லைஃபோட பர்பஸே அவங்களுக்கு புரியாததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சர்க்கிள் ரவுண்ட் அபவுட் போல டிராஃபிக்ல இருக்கிற அந்த ரவுண்டானா போல சுத்திட்டு அங்கேயே சுத்தி இருக்க வேண்டியதா இருக்குது. ஸோ இந்த ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஜட்ஜஸ் வந்து மோசே மூலமாக தேவன் அளித்த எல்லா கட்டளைகளும் மோசஸ் வந்து என்ன பண்றாரு, ஒரு லீனியர் பாத்தை உருவாக்கி வைத்தார். நேராக போகணும், நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு பிரமாணங்களில உத்தமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்பனையிலையும் கட்டளையிலையும் நியமித்து அதிலே நடக்க சொல்லியிருந்தார். யோசுவா 1:7 வசிப்போம். அதுக்குள்ளேயே சுத்திட்டே இருக்குது. தேவன், தேவனை ஆராதிக்கிறது, பாவத்துக்குள்ள போறது, அவர்கிட்ட மன்றாடுறது, திரும்ப வந்து தேவன் நம்மளுக்கு பாவத்தை மன்னிக்கிறார், திரும்ப தேவனை ஆராதிக்கிறது, அகைன் திரும்ப நம்ம பாவத்துக்குள்ள போகுது. காம்ப்ரமைஸ் லைஃப். இது ஸ்கை வியூல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம பிக் பிக்சர்ல மேல இருந்து பார்த்தா இப்படி கீழே போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி சர்க்கிள் லைஃப்ல இருக்கிறாங்கன்னு நினைச்சாலே அது என்னன்னா டவுன் போயிட்டு இருக்குன்றது அர்த்தம். அது வந்து ஒரு எலிக்ஸா இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஸோ 7 times வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லேவரிக்குள்ளே போகிறாங்க. ஸ்லேவரிக்குள்ளே போயிட்டு ஸ்லேவரி டு த சின், பாவத்தின் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப மேலே வந்து இது அப்படியே இந்த ஜட்ஜஸ் புக்கில் வந்து திரும்ப 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 இதையே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நியாயாதிபாலம் ஒருத்தர் நியாயாதிபதி அனுப்புகிறா, நியாயாதிகாலம் முடிந்த உடனே திரும்ப வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த நிலைமையை பார்க்கணும், இன்னுமா அதுக்கே மோசமான நிலைமை. ஃபஸ்ட்டு இந்த லைட் வந்து டார்க்னஸ் வந்து திரும்ப மோர் டார்க் ஆகிடுது, திரும்ப வர்ஸ்டான சிச்சுவேஷனுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே லூக்காவில் வந்து 11:24 ஒன்று சொல்லியிருக்கிறார். அன்கிளீன் ஸ்பிரிட் வந்து ஒரு மனுஷனை விட்டு போகும்போது, அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா
20 ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலுமே பின்னிலுமே அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார்.
பாருங்க இங்க வந்து எப்படின்னா, இப்ப இந்த கான்ஸ்டன்ட் சைக்கிள் இருந்தா என்ன ஆகும்னா அவங்க லைஃப் வந்து வர்ஸ் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா ஏசி அவங்க வந்து சபைக்கு வந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா பண்ணி சபைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, நீதிமான் ஆக்கப்பட்டாங்க, ஜஸ்டிஃபைட் ஆயிட்டாங்க, சாங்டிஃபைட் ஆயிட்டாங்க. இப்போ என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளீனா இருக்காங்க, ரொம்ப பியூரா இருக்காங்க, கரெக்டா. ஆனா வந்து இட்ஸ் எ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன், அது வந்து ஒரு டெட்லியஸ் ஸ்பாட்டா இருக்குது. எதுனா சாங்டிஃபைடா மட்டும் இருக்குது, அது ஒரு கிளீனா இருக்கு. இங்க மனுஷனை பார்க்கும் போது அவன் கிளீனா பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து அந்த அங்கிருந்து போன ஆவி என்ன பண்ணுதுன்னா தன்னை பார்க்கலாம், அது வந்து மோசமான திரும்ப வர்ஸ்டான ஸ்பிரிட்டை வந்து திரும்ப உள்ள கொண்டு வரது வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால தான் அந்த இட்ஸ் எ கிளீன் பட் நாட் ஃபீல்டு, அங்கே வந்து என்ன குறையா இருக்குன்னா இட்ஸ் எ கிளீன், டெஃபினட்டாக அது கிளீன் ஆகணும், ஆனால் வந்து என்ன குறையா இருக்குது, அங்கே ஃபீல் ஆகலை. தட் இஸ் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ஒரு பாவி பாவியாக இருக்கிறத விட ஒரு சயின்டிஃபைட் பர்சன் வந்து ஃபீல்டாக இல்லைன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர். ஆமென். ஹோலி கோஸ்ட் இல்லைன்னா இந்த கடைசி காலத்தில் இட்ஸ் எ டேஞ்சர். ஆமென். எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹோலி கோஸ்ட் இல்லை என்றால் நம்ம இப்ப நம்ம சுத்தி இருக்கிற ஆவிகள் வந்து என்ன பண்ணும், அப்படியே உள்ள வந்துடும். பிகாஸ் அது ரொம்ப கிளீனா இருக்கு, ரொம்ப எம்டியா இருக்கு. ஸோ அப்படி எம்டியா இருந்ததுன்னா என்ன ஆகுனா நம்ம முன்னிலைமை பார்க்கலாம், நம்மளுடைய பழைய நிலைமை முன்னிலையை பார்க்கலாம், நம்ம பிரசன்ட் சிச்சுவேஷன் பிரசன்ட் கண்டிஷன் என்ன ரொம்ப மோசமா போகுதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஸோ அது வந்து திரும்ப வந்து ஸ்லேவரிக்குள்ள கொண்டு போகுது. அதே போல சில ஜட்ஜஸ்ல சில வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சில காரியங்கள் எப்படி வாசிக்கிறேன்னா, அவங்க மவுண்டெயின்ல வந்து அவங்களுக்கு விக்டரி கிடைக்குதான், ஆனா வந்து வேலையில வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. நியாயாதிபதிகள் 1:19 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 1:19
கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள், பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்த கூடாமல் போயிற்று.
இங்க பாருங்க, ஆக்சுவலி காட் வந்து நீ மலையா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி நான் கூட இருக்கேன்னு சொல்லும் போது பேட்டில் பண்றது யாரு? பேட்டில் பண்றது காட். ஆமென். இம்மட்டுமா அவளுக்கு உதவி செய்தார் தேவன். அவர் தான் பேட்டில் பண்ணி கொண்டு வந்தார். அவங்க சொந்த முயற்சியில அவங்க வின் பண்ணாங்களா? சொந்த முயற்சியில அவங்க எகிப்திலிருந்து வந்தாங்களா? தேவன் அவங்களுக்கு கூட இருக்குன்னு வாக்குத்தம் பண்ணிருக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மலை தேசத்துல இருக்கும் போது அவங்க அவங்க விக்டரி கிடைக்கிறது, வேலையில இருக்கும் போது அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு பயந்துட்டாங்க. ஸோ இவ்விதமாக அந்த ஜட்ஜஸை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஜட்ஜஸோட பேட்டர்ன் இன்னொன்று பார்க்கும்போது, தே ஆர் லிவிங் அண்டர் கர்ஸ். அவங்க வந்து கர்ஸுக்கு இல்லை, தேவன் வந்து அவங்களுக்கு முன்பாக கர்ஸையும் வச்சிருக்கிறார், லைஃபையும் வச்சிருக்கிறார், அவங்களுக்கு பிளஸ்ஸிங் அண்ட் கர்ஸை வச்சிருக்கிறார். இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் சைக்கிள் வந்து என்ன பண்ணுன்னா, அவங்களுடைய கர்ஸ்க்குள்ளே கொண்டு செல்கிறது, கர்ஸ் லைஃப்குள்ளே அவங்களை கொண்டு செல்கிறது. இப்போ அவங்க வந்து இஃப் தே ஒபீடியன்ட், நம்ம வந்து தேவனுக்கு ஒபீடியண்ட்டாக இருந்தோம்னா நம்ம அறியாமலே நம்மளுக்கு பிளஸ்ஸிங் வந்து என்ன பண்ணும், நம்மளை ஓவர் டேக் பண்ணிடும். நம்மளுக்கு திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து தேவனுக்கு நம்ம பிரியமாக ஜீவித்து அவருக்கு ஹம்புளாக இருந்து அவனை கற்பனையை கை கொண்டு ஒன் ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது, இஃப் யூ லிவிங் அண்டர் இஸ் பிளஸ்ஸிங், நம்ம அந்த தேவனுடைக்கு கற்பனைகளுக்கு நம்ம ஒபீடியண்ட்டாக இருந்தால் அந்த பிளஸ்ஸிங் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஓவர் டேக் பண்ணுதுன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் நம்ம டிஸ்ஒபீடியண்டா இருந்தனா, நம்ம கீழ்ப்படியாமைக்குள்ள இருந்தனா, அந்த கர்ஸ் வந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணிடும், அதுவும் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த வசனத்தில் அவதிமாய் வாசிக்கிறோம், நான் நிறைய வசனம் சொல்றேன்னு நினைக்கிறேன். எனிவே உபாகமும் 28:2 வாசிப்போம்.
நீ உன் தேவனாக கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்.
இங்க வந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த 15 வசனத்தை வாசிப்போம். பேர்டன்ஸ், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குறித்த காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு வந்து ஒரு ஓவர் டேக்கை தருகிறார். எல்லா ப்ராப்ளம் வந்து நம்ம ஓவர் டேக் பண்ணுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து டிஸ்ஒபீடியண்ட்டாக இருந்தால் இந்த சர்ச்சஸ் லைஃபை போலவே இந்த கர்ஸையும் வந்து அது ஓவர்டேக் பண்ணுதுன்னு பார்க்குறோம். இந்த அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஜட்ஜஸில் வந்து கடைசியாக சில அந்த 17-19 அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறேன்னா, அங்கே வந்து 17 முதல் வசனத்தை வாசிப்போம்.
எப்ராயீம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளி காசு களவு
போயிட்டு. இந்த ஜட்ஜஸ்ல 17 இருந்து நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இங்க யூதா தேசத்துல சேர்ந்த பெத்லேகேமையான லேவியர், ரெண்டு லேவியர் குறிச்சு பார்க்கிறோம். ஒன்னு வந்து 17 ஒரு லேவியர், 19 ஒரு லேவியட் பெத்லகேமை சேர்ந்த ஒரு ஊராளிக்கு ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கணும். இது எல்லாமே பெத்லகேமை குறித்து இருக்குது. ஜூதா பெத்லகேம், இந்த லேவியரை குறித்து பார்க்கும்போது எப்படின்னா, அது ஒரு நார்த்தன் ட்ரைபில் ஒரு இன்சிடென்ட் வந்து நார்த்தன் ட்ரைபில் நடக்குது. இன்னொரு அது வந்து தான் கோத்திரம் வந்து நார்த்தில் இருக்குது. இன்னொரு இன்சிடென்ட் வந்து சவுத்தில் இருக்குது, சவுத்தில் நடக்குது. இது ரெண்டு பேருமே வந்து லேவியர்களாக இருக்கிறாங்க, லேவியர்களாக இருக்காங்க. நம்ம இங்கே பார்க்கும்போது என்னன்னா, நான் கொஞ்சம் அதை சுருக்கமாகவே சொல்கிறேன். இந்த எப்ராயீம் மலைச்சேரத்தில் என்னன்னா, மீகான்ற ஒரு மனுஷன் தான். இந்த மீகான்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, அவன் தாயை நோக்கி, தாய்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான்னா, 1000 silvers வந்து அவன் திருந்திட்டான். 1100 சில்வரை வந்து திருடிட்டான். அது அது வந்து அவங்க மதர் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கர்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்ஸ் பண்ண உடனே பயந்துட்டான். பயந்து என்ன பண்ணிட்டான், திரும்ப எடுத்துன்னு போய் மதுரைக்கிட்ட கொடுத்துட்டான். மதுரை என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து ஒரு 200 பீஸை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஐடலை உண்டு பண்ணி கொடுக்குறாங்களாம். ஸோ ஐடலை உண்டு பண்ணி கொடுத்து என்ன பண்ணுறான்னா, நீ வந்து உன்னோட கலெக்ஷன், நீங்கள் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்க, ஐடல் கலெக்ஷன் வச்சுருக்க, நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த ஐடலாக நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது ஜட்ஜஸில், ஜட்ஜஸில் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களோட விக்கிரகங்கள்லாம் நீங்கள் அழிக்கணும், இமேஜஸ்லாம் நீங்கள் அழிக்கணும்னு சொல்லப்பட்ட அந்த ஜட்ஜஸில் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஐடியல் வந்து கலெக்ஷனாகவே வச்சுருக்காங்க. சம்டைம் மதர்ஸ் நம்ம என்ன அதாவது அவங்களோட நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சிறு வயசில் அவங்களோட ட்ரீம்லாம் நான் எப்படி படிச்சிருக்க வேண்டும், நான் வந்து எனக்கு சில காரியங்களாம் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும், இந்த வந்து இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், அவங்களால செய்ய முடியாததுலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிள்ளைங்க மேலே அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ சம்டைம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை அவிதமாக வழிநடத்துறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து அவன் வந்து ஒரு ஐடலை உண்டு பண்ணுறான், ஐடல் உண்டு பண்ணிட்டு தன்னுடைய மகனையே வந்து ஒரு ப்ரீஸ்டாக வந்து வச்சுருக்கான். அந்த மகன் வந்து ஒரு லீவைட் கிடையாது, ஒரு லேவியன் கிடையாது, அவனை வந்து ஒரு ப்ரீஸ்டாக வச்சுருக்கான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு லேவியனாக ஒரு வாலிபன் வருகிறான். அந்த வாலிபன் என்ன பண்ணான்னா அவன் பரதேசியாக சஞ்சரித்து அவன் ஒரு பேக்ஸ்லைட் ஹார்ட், அவனுக்கு வந்து ஒரு பின்மாற்றம் அடைந்தவன், பின்மாற்றம் அடைந்த ஒரு லேவியர் வந்து என்ன பண்ணுறானா அவன் இடத்துல வந்து தங்குகிறான். அங்கே தங்கும்போது மீகா வந்து நீ வந்து எனக்கு தகப்பனாக இரு, என்னுடைய ஐடல்ஸ்க்கெல்லாம் வந்து நீ வந்து என்னன்னா ப்ரீஸ்டாக இரு, ஆசாரியனாக இரு என்று சொல்லுகிறான். மாறிட்டான். அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு வந்து மணி கொடுக்கப்படுது, அதுக்கு மணி ட்ரெஸ் கொடுக்கப்படுது. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா தான் கோத்திரத்தார் வன்ற வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சுதந்திரத்தை இன்னும் சுதந்திரிக்கவில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தனக்கு ஒரு லேண்டை தேடி வராங்க. அப்படி வரும்போது அந்த ஸ்பைஸ் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த மீகா வீட்டை வந்து பார்க்கும்போது அங்கே ஐடல் இருக்குது, அங்கே வந்து ஒரு லேவியனும் இருக்கிறான்னு கண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து ஒரு வீட்டுக்கு ப்ரீஸ்டாக இருக்கிறத விட நீ வந்து ஒரு கோத்திரத்துக்கு நீ ப்ரீஸ்டாயிரு அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவன் அந்த ஐடல்ஸையும் அந்த ப்ரீஸ்டையும் கொண்டு போகிறாங்க. நீங்கள் வந்து வீட்டில் போய் நல்லா அதை படிச்சிங்கன்னா இது எவ்வளோ மோசமாக இந்த ஜட்ஜஸில் எவ்வளோ மோசமாக இந்த காரியம் போயிட்டே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த லீவைட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தானோடைய கோத்திரத்துக்கு அவன் உள்ளே போயிட்டான்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் வந்து தான் கோத்திரம் வந்து ஃபுல்லாகவே ஐடல்ட்ரியாக இருந்ததுன்னு பார்க்குறோம். ரெவலேஷன் புக் ஆஃப் ரெவலேஷனில் தானே வந்து மென்ஷனே பண்ணப்படலை, அந்த கோத்திரத்தை முத்திரை போடும் போது அது தானும் மென்ஷனே படவே இல்லை. ஸோ எப்ராஹிமும் எரேபியாமும் என்ன பண்ணான்னா தானில் அந்த பொன் குட்குற்றியை நிறுத்தினான் என்பதை பார்க்குறோம். ஸோ அதே போல் இந்த சவுத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஜூதா பெஞ்சம் ஒரு ஜூதாலேருந்து ஒரு பெஞ்சமினைட் வருகிறான். 19 அதிகாரத்தை வாசிப்போம்.
இஸ்ரவேலில் ராஜா இல்லாத நாட்களிலே எப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசாக தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டையாக கொண்டிருந்தான்.
ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த ஸ்டோரியில் என்னன்னா ஒரு காங்கபேனை தேடி அந்த போகிறான். அவன் போகும்போது அந்த ஃபாதர் எல்லாம் வந்து நிறைய நெகோஷியேட் பண்ணுறாரு, இன்னைக்கு தங்கிடு, மதியானம் தங்கிடு, நைட்டு தங்கிடு, இப்படியே கான்ஸ்டன்டாக சொல்லியிருக்கிறாரு. ஃபைனலாக அங்கேருந்து வெளியே வரும்போது அவன் வந்து வெளியே அந்த வேலைக்காரனோட அந்த காக்குபேனோட அந்த மறுமனையாற்றையோட வருகிறான். வரும்போது அங்கே அந்த ஒரு இடத்த பார்க்குறாங்க. அது வந்து பேகன் சிட்டியாக இருக்குது, அங்கே பாகலை வழங்குறவர்கள் இருந்தாங்க. ஸோ அங்கே வேண்டாம், அதனால் நம்ம வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பெஞ்சமினுடைய அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போது அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே நைட்டில் ஒரு கிழவர் வயதானவர் என்ன பண்ணுகிறான்னா நீங்கள் ரோட்டில் தங்க வேண்டாம், உள்ளே வாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். ஸோ அங்கே கூப்பிடும்போது அங்கே வந்து எப்படி அங்கே சோதமை கண்டிஷன், அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேசத்தார் வந்து ஒரு சோதமை மக்களை போல மாறிட்டாங்க. ஸோ சோதம மக்களை போல மாறிட்டாங்க. அந்த சங்கதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த மனைவி இறந்து போகிறார். அவளை வந்து 12 பீஸாக கட் பண்ணி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொண்டு வருகிறார். அங்கே வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து பெஞ்சமின் கோத்திரத்து மேலே கோவப்பட்டு அவங்க வந்து ஒரு சிவில் வாரே உண்டு பண்ணிட்டாங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து எப்படி இருக்க பாருங்க. ஜட்ஜஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் அங்கே வந்து தேவன் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நீங்கள் என்ன பண்ணுன்னா தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரிக்கணும். தேவன் வந்து நம்மளுக்கு என்ன அவங்கள யாஷ்வாவுக்கு என்ன யாஷ்வா வந்து எல்லாரையும் துரத்து விடாமல் தேவன் வந்து அவங்கள வச்சிருந்தா பார்க்குறோம். ஏன் வச்சுருந்தான்னா அப்போ தான் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். அவங்களுக்கு அவங்க டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் டெய்லி வந்து அவங்களுக்கு கான்கரிங், டெய்லி வந்து அவங்களுக்கு விக்டரி மூலமா அந்த இடத்த வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி சுதந்திரிக்கணும். ஆண்டவரே வாக்குத்தத்தை தந்திருக்கிறேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போது பாருங்க. ஜட்ஜஸ் எங்க ஆரம்பிச்சு கடைசியில வந்து சிவில் வார் வரைக்கும் வருது. ஸோ இதுதான் வந்து ஜட்ஜஸ். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னொரு புக்கை நம்ம பேரலலா பார்க்கிறோம், அதுதான் வந்து ரூத். நம்ம வந்து ஜட்ஜஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கிலீஷ் புக்லையும் தமிழ் பைபிள்லையும் நம்ம பார்க்கும்போது ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜஸ்க்கு அப்புறம் ரூத் வந்து தனியாக ஒரு புத்தகமாக பார்க்குறோம். ஆனால் ஹீப்ரு புக்கில் பார்க்கும்போது ஹீப்ரு பைபிளில் ஜட்ஜஸ்க்குள்ளேயே ரூத் இருக்கு. பார்க்கும்போது இந்த ரூத் வந்து புத்தகம் வந்து எங்கன்னா நியாயாதிபதி காலத்தில் தான் இந்த சங்கதி நடக்குது. 350 இயர்ஸ் வந்து நியாயாதிபதி காலம் இருக்குது. அந்த 350 இயர்ஸ் வந்து பேரலா வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இங்க ஒரு சுழற்சி நடந்து கொண்டு இருக்கிறது, டவுன்வர்ட்ஸ் ஒரு சுழற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் வந்து ஒரு லீனியர் பாத்த கொண்டு வருகிறார். ஆமே அங்க ரூத் என்ற ஒரு புத்தகத்தையும் அங்க வைச்சிருக்கிறார். ரூத் என்ற புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். ரூத் வந்து நம்ம என்ன பார்க்கும்போது ரூத் புத்தகத்துல நம்ம அந்த பைபிள்ல வந்து ரெண்டு புத்தகத்தை நம்ம பெண்களுடைய பெயர்களே பார்க்குறோம். ஒன்று வந்து ரூத், இன்னொன்று வந்து எஸ்தர். ரூத் வந்து ஒரு ஜென்டல் விமன் மோவாபைட், அவள் வந்து ஒரு ஜூவ கல்யாணம் மனம் பிடிக்கிறான்னு பார்க்குறோம். மேரிஸ் அ ஜூ. எஸ்தர் வந்து இஸ் அ ஜூ, மேரிஸ் அ ஜென்டல் என்பதை பார்க்குறோம். ஸோ இந்த ரூத் சரித்திரத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 85 வசனம் இருக்கிறது. அந்த 85 வசனத்தில் 13 முறை வந்து கிங்ஸ்மேன் 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 வருது. அதாவது இனத்தால் மீப்பரை கொடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ரூத் வந்து ஆண்டவர் வந்து இப்போ இந்த பைபிள் முழுக்க பார்க்கும்போது, ஸோ பைபிள் முழுக்கமாகவே வந்து நீங்கள் பார்க்கும்போது அநேக ஸ்டோரிஸை பார்க்கலாம், நிறைய நெகட்டிவ் திங்ஸை கூட நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி ஜட்ஜஸை பார்க்கும்போது அங்கே வந்து சுழற்சியாகவே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரிவைவல் வருது, திரும்ப வந்து பாவத்துக்குள்ளே போகிறாங்க, அங்கே பனிஷ்மெண்ட் கிடைக்குது, திரும்ப ரிவைவல் வருது. இப்படியே போயிட்டு டவுன்வர்ட்ஸ் அவங்களுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் தேவன் வந்து ஒரு லீனியர் பாத்தை கொண்டு வருகிறார். அந்த லீனியர் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஒரு ரெடாம்ஷன் லவ், அந்த அந்த லவ் வந்து தேவன் வந்து இங்கே கொண்டு வருகிறான்னு பார்க்குறோம். அங்கே வந்து ரிடீம் ஒரு ஒரு நோபல் உமனை வந்து தேவன் கொண்டு வருகிறார். அவர் வந்து ஒரு மோபைட்டாக இருக்கிறார். மோபைட்டுக்கு வந்து ஒரு பார்ன் அகேன் சிச்சுவேஷனில் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஷீ டேக்கன் அ குட் டெசிஷன். அவன் மதுரையிலாவே எப்படி நேசிக்கிறான், அவளுக்கு வந்து ஒபீடியன்ஸ், எவ்விதமாக ஒபீடியன்ஸ் இருந்தது. இந்த வேர்ச்சுஸ்லாம் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த வேர்ச்சுஸ்லாம் கொண்டு வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபைனலாக மோவாஸோட இணைக்கப்படுகிறார். ஸோ அதே போல தான் இந்த மெசேஜ் சர்க்கிளை நம்ம பார்க்கும்போது இட்ஸ் மெசேஜ் சர்க்கிள் என்று நம்ம சொல்கிறோம். மெசேஜ் சர்க்கிள் சர்க்கிள்னு சொல்லும் போது அது இங்கே அப்படி தான் நியாயாதிபதிகளுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நம்ம சில நாளில் நம்ம பார்க்கும்போது அநேக ப்ரீச்சர்ஸ் அநேக போதைகளை பார்க்கும்போது தே ஆர் நாட் அ கால்டு ப்ரீச்சர் மாதிரியே தெரியல. ஸோ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ நம்ம ஆனால் வந்து தேவன் வந்து நம்மளை எப்படி வைத்திருக்கிறான்னா ரூத்து போல வைத்திருக்கிறார். நம்மளை சுற்றிலும் வந்து குழப்பமான சூழ்நிலை, மகனின் குதிரையில் பிசாசனவன் வந்து பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறான். இந்த குழப்பமான சூழ்நிலை இருக்குது. நம்ம ராஜ்யத்திலே நம்ம வாழ்கிற குடியிருக்கிற தேசத்திலே பயங்கரமான குழப்பமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் தேவன் வந்து தன்னுடைய மனமாட்டியை எப்படி வச்சிருக்கிறான்னா ஒரு லீனியர் பாத்திரம் வச்சிருக்கிறார். ஆமே இந்த லீனியர் பாத்திர இந்த வேர்ச்சுஸ் விசுவாசம் வல்லமை ஞானம் இச்சடக்கம் பொறுமை தேவபக்தி சௌரசீகம் அன்பு இதுக்குள்ள நம்மளை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நம்மளை வந்து எப்படி தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா நம்மளை ஒரு நோபல் உமனா பார்க்கிறார். ப்ராவப்ஸ் 36 அதிகாரத்தில் நீதிமங்கள் 31 நம்ம ஒரு கொடுக்கப்பட்ட அந்த உமனை போல போவாஸ் எப்படி பார்க்கிறான், போவாஸ் வந்து அந்த மாதிரி தான் அந்த ரூத்தை பார்க்கிறான். நீ வந்து உன்னுடைய முன்னுடைய காரியத்தை பார்க்கலாம், இப்போ வந்து என்னுடைய வேர்ச்சு வந்து ரொம்ப மேலானதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறான். ஸோ அது வந்து ஃபைனலாக வந்து என்ன ஆகுதுன்னா ரூத் வந்து அந்த வெட்டிங்ல போயிட்டு முடியுது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அங்க என்ன பண்றேன்னா, அவளுக்கு ஒரு அவளோட லைஃப்ல வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்னா, அவன் மூலமா வந்து தேவன் வந்து ஒரு சந்ததியை கொண்டு வருகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே வந்து எனக்கு கிங் வேணும் கிங் வேணும்னு சொல்லும் போது தேவன் கீழான ஒரு லீனியர் பாத்தியும் பேரலா கொண்டு வருகிறார். எதுக்குன்னா, ஒரு கிங் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த கிங் லைன்லயே தேவன் வந்து மெசையாவை கொண்டு வருகிறார். ஆமென். சோ இதுதான் வந்து ரூத் புத்தகத்துல பார்க்கணும். ஜட்ஜஸோட லைஃப்ல வந்து பேட்டர்ல நம்ம இருந்தோம் என்றால் நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும்? நம்முடைய லைஃப் வந்து அது கீழ்நோக்கி தான் போகுது. ஆனா வந்து தேவன் வந்து நம்மளை அவ்விதமா வைக்காதபடிக்கு நம்மளை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு லவ் ஸ்டோரிக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு லைஃப்ல வந்து பர்பஸ் இருக்கு. ஆமென். நம்ம சர்ச்சுக்கு வரதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம ஒரு பிசினஸோ வேலையோ செய்கிறோம்னா ஆண்டவரத்துக்கு ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார். ஆமே. நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பர்பஸ் இல்லாம ஆண்டவர் நம்மளை வைத்தில்ல. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு பர்பஸ் வைத்திருக்கார். நம்முடைய லைஃப் வந்து ரூத் லைஃபை போல தேவன் வைத்திருக்கிறார். ஆமே. நம்ம இந்த லூத் லைஃபை போல இருந்தோம் என்றால் ஆண்டவர் என்ன கொண்டு வருவார்னா, நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்ற அந்த அந்த நம்ம அந்த ஒரு ஒரு ப்ராமிஸ் சன்ன நமக்கு வந்து மெசையாவை நம்ம லைஃப்ல நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணவங்களா இருப்போம். ஆமென். எரேமியா 49:1 வாசிப்போம். எரேமியா 49:1.
அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரன் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, அவர்கள் ராஜா காத்தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன்.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை பார்க்கும் போது இஸ்ரவேலுக்கு சன்ஸ் இஸ்ரேவேலுக்கு வந்து பிள்ளைகள் இல்லையோ என்று பார்க்கிறோம். இங்கே நகமிக்கு வந்து தேஸ்னோ அவளுக்கு வந்து அவளுடைய நகமி லைஃப்பில் வந்து பார்க்கும்போது அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அவளுக்கு வந்து பிள்ளைகள் பெறக்கூடிய அதுக்கப்புறம் ஒரு சான்ஸில் இரண்டு மகன்களும் மரித்து போனாங்க. ஆனால் ரூத் மூலமாக அங்கே ஒரு பிள்ளையை தேவன் கொண்டு வருகிறார். ஆமேன். அங்கே வந்து ரூத்தில் கடைசி வசனத்தை கடைசி 4:15 பேரஸோட சந்ததின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேரேஸ், அதுக்கப்புறம் வந்து எஸ்ரோன், ராம், அபினதாப், நகசோன், சல்மோன், போவாஸ், இந்த ஏழு பேரை பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த ரூத் என்ற அந்த ஸ்டோரியை வந்து அந்த நகமிக்கு கொடுக்கும்போது அங்கே வந்து தாவீதோட சந்ததியை அங்கே வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஓபேத் என்ற ஒரு பிள்ளையை தேவனாவுக்கு கொடுக்குறார். ஸோ அதே போல் நம்மளும் வந்து ஜட்ஜஸ் லைஃப்பில் நம்ம பாவத்தில் விழுந்து திரும்ப திரும்ப நம்ம பாவ சர்க்கிள்லேயே இருக்காதபடிக்கு நம்ம சர்க்கிளில் இருந்து லைனுக்கு நம்ம வரணும். ஆமேன். நம்ம சர்க்கிள்லேருந்து லைனுக்கு வரணும் தான் தேவனுடைய பர்பஸாக இருக்குது. சாத்தானை வந்து இந்த சர்க்கிளை பார்க்குறான். அவன் அதில் பார்க்கறதுல ரொம்ப அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவங்க கத்திர பிள்ளைகள் டவுன்வர்ட்ஸ் போயிட்டே இருக்காங்க. ஆனால் தேவன் வந்து ஒரு லைனை வச்சிருக்கா என்பதை பார்க்கவில்லை. இங்கே ப்ராட் பிக்சர் பார்க்கும்போது, நேஷனல் ரிவைவலில் பார்க்கும்போது, ஜட்ஜஸ் வந்து நேஷனல் ரிவைவலில் பார்க்கும்போது அங்கே ரட்சகர்கள் வருகிறார்கள். திரும்ப திரும்ப வந்து பாவத்துக்குள்ளே 7 times தேவரை வந்து அவங்க ஸ்லேவரிக்குள்ளே போயிட்டு அவங்களோட வர்ஸ்ட் கண்டிஷனே அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. அட் த சேம் டைம் தேவன் வந்து என்ன பண்ணுறனா ரூத்ன்ற ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம மனவாட்டியாக இருக்கிறது. நம்ம வந்து ரூத் புத்தகத்தை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம வந்து ரூத்து போல ஒரு பர்பஸ் லைஃப்பை வாழணும். நம்ம எதை செஞ்சாலும் அதில் ஆண்டவர் ஒரு பர்பஸோடு நம்ம வாழ வேண்டும். எய்ம்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை எய்ம்லெஸ்ஸாக இருக்க முடியாது விரும்பவில்லை. நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு எய்ம் வேணும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஒரு எய்ம் வேணும். தேவன் நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு வந்ததுக்கு ஒரு எய்ம் இருக்குது. என்னன்னா, நம்ம அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக இருக்கிறோம் என்றதை வந்து நம்ம நிரூபித்து காட்ட வேண்டியதாக இருக்கும். நம்ம ரூத் புத்தகத்தை சேர்த்துலாம் இருக்கணும். நம்ம வந்து ஜட்ஜஸோட இருளான காலத்தில், ஜட்ஜஸை போல அந்த இருளான காலத்தில் போல நம்ம இராதபடிக்கு நம்ம ரூத்தை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும். இங்கே கடைசி ஜட்ஜை நம்ம பார்க்கும்போது ப்ராஃபட் சாமுவேல் என்று சொல்லப்படுகிறது. ப்ராஃபட் சாமுவேல் வந்து ஜட்ஜாகவும் இருக்கிறார், ப்ரீஸ்டாகவும் இருக்கிறார், அங்கே ப்ராஃபட்டாகவும் இருக்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார், ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறார், ஒரு நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஸோ அதே போல் பிரபிரணாம் வந்து கிங்ஸ் அண்ட் ஜட்ஜஸ்க்கு நடுவில், நியாயாதிபதி காலத்துக்கும் ராஜாக்கின் காலத்துக்கும் நடுவில் ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வருகிறார். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து பிக் பிக்சர் இருக்கும்போது அந்த லைன் கீழே லைனில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரூத் வந்து தேவன் வந்து அந்த ராஜாவை ப்ரொடியூஸ் பண்ணுகிறவராய் தேவன் வந்து அந்த ரூத் என்ற ஒரு ஃபேமிலியை அந்த போவாஸ் ரூத் என்ற ஃபேமிலியை தேவன் கொண்டு வருகிறார். நம்ம அந்த அந்த கூட்டத்தை நம்ம சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். நாம் ஜெபிப்போம். நம்ம எல்லாம் முழையால் படி ஜெபிப்போம். நம்ம வந்து நம்மளை சுற்றிலும் ஜட்ஜஸ் போன் ஜட்ஜஸ் புக் ஆஃப் ஜட்ஜஸ் போல நியாயாதிபதி காலம் போல ஒரு காலம் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் இந்த மெசேஜ் சர்க்கிள் வந்து ஒரு நியாயாதிபதி காலத்தை போல இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் என்ன எப்படி இருக்க வேண்டும் விரும்புகிறார் என்றால் நம்ம ரூத்தை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமீன். அந்த ரூத் புத்தகத்தை போல இருக்க வேண்டும். அந்த ரூத் புத்தகம் வந்து ஹேஸ் எ பர்பஸ். ஆமீன். அந்த ரூத் புத்தகத்தில் வந்து தேவன் வந்து ஒரு பர்பஸை வைத்திருக்கிறார். இட்ஸ் எ லிட்டில் குரூப் ஆஃப் பீப்புள் லிட்டில். அந்த ஞாதிபதி காலத்தில் தான் அது நடக்குது. ஆனாலும் ஞாதிபதி புஸ்தகத்துலேருந்து அது செப்பரேட் ஆகியிருக்கிறது. இப்போ செப்பரேட் ஆகி நம்மளை வந்து ஞாதிபதிகள் காலத்தில் இருக்கிற குழப்பத்தின் காலத்தில் மத்தியில் இருந்தாலும் தேவன் வந்து நம்மளுடைய ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃபாக செய்யும்படியாய் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமே இந்த காட்டு நம்ம கத்திரிக்க ஸ்தோத்திரங்களின் துதிகளை ஏறெடுப்போம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே மை துதிக்கிற ஆண்டவரே இந்த குழப்பமான காலத்திலே நீ எங்களை ஆண்டவரே ரூத்தை போல கர்த்தாவே ஒரு லிட்டில் கேர்ள் ஆண்டவரே கர்த்தா அனாயின்ட் ரீடீம்டு ஆஃப் த லார்ட் தேவனால் ஆண்டவரே கர்த்தா மீட்கப்பட்ட மறுபடியுமாய் பிறந்த அந்த ரூத்தை போல அவளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அழலுயாம துதிக்கிற ஒரு லீனியர் பாத்தில் கொண்டு வந்தது போல ஆண்டவரே நாங்களும் அந்த லீனியர் பாத்தில் இருக்க வேணும் ஆண்டவரே. குழப்பமான அந்த சர்க்கிளில் சுழற்சியான அந்த காலத்தில் நான் இராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ப்ராக்ரெசிவ் லைஃப் உடையலாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் நாள் முன்னேறி செலவுகளாய் தேவனுடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையில நாளுக்கு நாள் பெருக முடிய ஆண்டவரே கத்த ப்ரோக்ராம்ல கத்தாவே நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பர்பஸை வைத்திருக்கிறது அதிலே நாங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் முன்னேறி செலவுகளாக இருக்க கத்தனை உதவி செய்யணுமா சேபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே துதிக்கிறோம் கத்தாவே. நியமிடமா எங்களுக்கு ஒருத்ததான எல்லாமுடைய இறக்கங்களுக்காய் கிருபிலுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. நேற்றும் என்று மாறாத ஜீவன தேவனே இந்த மாலை வேலை நாள் ஒரு சிலராய் நம்முடைய சமுதிரம் கூடி வந்து முடியா உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே கத்தாவி. இந்த வேலையில் கூட ஆண்டவரே கத்தாவி நான் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கத்தாவி இந்த சின் சைக்கிள்ல இருந்து எங்களை வெளியே கொண்டு வர வேணும் ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. சின் சைக்கிள் ஆண்டவரே கத்தாவி எங்களுக்கு ஒன்றையும் அது பெற்று தராது ஆண்டவரே. அது நாளுக்கு நாள் அடிக்ஷனை தரும். நாளுக்கு நாள் எங்களுக்கு கீழ் நோக்கி தான் தொண்டு வர ஆண்டவரே. பாவமானது எங்களுக்கு எவ்விதமான நன்மையும் தராது ஆண்டவரே. நாங்கள் அந்த வழியிலே போகாதபடிக்கு அந்த சர்க்கிள் இருந்து வெளியே வந்து எங்களுக்கு ஆண்டவரே கத்த ஒரு பர்பஸை வைத்திருக்கிறேன். அந்த பர்பஸ்ல நடக்கத்தக்க உதவி செய்யணும் ஆட்சேபிக்கிறேன். ரூத்தை போல ஆண்டவரே கத்தாவே நாங்கள் ஆண்டவரே கத்தாவே இயேசுவே முக்க ஆண்டவரே கத்தா ஒரு நோபல் உமனா இருக்கத்தக்க உதவி செய்வீராக. நாலுமோடு கூட ஐக்கியம் இன்விசிபிள் யூனியன் உதவி செய்யணுமா செபிக்கிற ஆண்டவரே. சத்ரு எங்களை மீட்கவில்லை நீரங்களை மீட்டுக் கொண்டிருக்கிற கத்தாவே நீரங்களுக்காய் ஆண்டவரே ரத்தம் சிந்திருக்கிறீர் அதுக்காமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீராண்டவரே எங்கள் மீது சுதந்திரவாளியா இருக்கிறீர் இப்படி போர்வை எங்கள் மீது வைக்க வேணுமா செபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு அணுவை நீ ஆளுகை செய்யணுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நீர் ஆளுகை செய்வீராய் கத்தாவே. நான் ரூத்தை போல ஆண்டவரே கத்தா முற்றிலுமாய் எங்களை எங்களுக்கு ஆண்டவரே முக்கியங்களை அர்ப்பணிருக்கிற ஆண்டவரே கத்தாவே எங்களை முற்றுமாய் ஆளுகை செய்வீராக. நீங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக்குவீராக பரிசுத்தமான வாழ்க்கையை செய்ய உதவி செய்வீராக. நம்முடைய ப்ரோக்ராமை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீமா செபிக்கிற ஆண்டவரே கத்தாவே. இந்த மாலை வேளையிலே நம்முடைய பிள்ளைகளாக அடையறக்கு நீ இறக்கம் செய்வீரா கிருபை செய்வீரா. கூடி வந்த ஒவ்வொருக்கும் அவிதமான கிருபினி தருவீராய் கத்தாவே. ஆண்டவரே ஜட்ஜஸ் லைஃபை போல ரிவைவல் அண்ட் டெத்தா இராதபடிக்கு கத்தாவே நாங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே முன்னேறி செல்வர்களாக இருக்க அந்த லீனியர் பாத்திர வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நம்முடைய பிரமாணங்களை உத்தமாக இருக்க உதவி செய்வீராய் கத்தாவே. ஒருவேளை எங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் ஆண்டவரே அது வெண்மையாக உம்மால் கூடும் அது ரத்தாம்பரமா இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே ஸ்தோதிக்கிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே துதிக்கிற கத்தாவே துதிக்கிற ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே துதிக்க நீதிபுரம் என்று சத்தியம் என்று நகரம் என்று அழைக்கிறீர் கத்தாவின் எங்கள் மதிகள் எப்போதும் முகும்பா இருக்கிறது கத்தாவே. நான் மதிலிருந்த பாழ பட்டணமா இராதபடிக்கு அரணான பட்டணமா இருக்க கத்த நீ உதவி செய்வீராக கத்தாவே. முத்தின் அக்னி மய மதிலாய் நீர் மத்திலே வாசமா இருந்து எங்கள் மத்திலே நீ மயிமைப்படுவனுமா செபிக்கிறேன். ஏசுலேமுக்கு கத்தாவே மதிலை கட்டுகிறவரே எங்கள் மதிலில் ஒவ்வொரு கட்டுவனுமா செபிக்கிறாண்டவரே. ஒருவேளை கத்த நியாயபதிகள் புத்தகத்தில் இருக்கிறது போல அவிதமான சுழற்சியான வாழ்க்கையில் யாராலும் இருப்பாள் என்றால் இப்போது நீ அவளுக்கு உதவி செய்வீராய் கத்தாவே. அவள் மதிலை கட்டுவீராக சியோனுக்கு கத்தாவே உடைய விருப்பத்தின்படியே நன்மை செய்வீராக கத்தாக ஆலலுயா மத்தது இந்த மெசேஜில கத்தாவே உமக்கு பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே கத்தாவி நான் குமாரனும் குமாரத்தினுமா இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் லைஃபை வைத்திருக்கிறேன் என்பதை காண உதவி செய்யணுமா ஆட்சேபிக்கிறேன். இந்த மாலை வேலைகளை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே கத்தாவே இந்த வரை தியானிக்கப்படாத வார்த்தையோடு முடிய ஆசுவாத்தையும் நம்முடைய இறக்கத்தின் கிருபியும் தயவும் கூட்ட வேணுமா ஆட்சேபிக்கிறோம் கத்தர் லட்சுமி பெருமாய் கத்தரா இயேசு நாமத்தில் ஆட்சேபிக்கிறேன் ஆமென்.